நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் சூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ரமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலார் அழகுமலை ராமதேவர் அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர் கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லும் மட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர் நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர் போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூர் இடைக்காடர் சமாதியில் சேர்ந்த நிலைமை காக்கவே சமாதியில் சேர்ந்த நேரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூபசமாதி அடைஞ்ச நேருலகம் உயவே ஓம் கிரிய பாபாஜி நமோ ஓம் சிவாய நமோ. இன்று எங்களுக்கு சனிக்கிழமை சத்சங்கம் வழமை போல வரும் கேள்விகளுக்கு பதில்காண் சத்சங்கமாக அமையும். நேற்றும் இன்றுமாக இரண்டு கேள்விகள் வந்திருக்கின்றன. அவற்றுக்கு முடிந்தளவு பதில் கண்டு அந்த அன்பர்களுடைய கேள்விகளுக்கு பதில் காண்போம். முதலாவது கேள்வி, இரண்டு கேள்விகளில் முதலாவது கேள்வி, ஐயா, சிவசக்தி கோட்பாடு உண்டு, சிவனும் சக்தியும் சேர்ந்து இயக்குகின்றார்கள் இந்த உலகத்தை, தனு கரண புவன போகங்களை படைத்து இயக்குகின்றார்கள் என்றெல்லாம் சொல்லி தந்திருக்கின்றீர்கள், புரிந்திருக்கின்றது. சிவன் பாதி சக்தி பாதியாக இருக்கின்றார்கள், சொரூப நிலையிலும் தடத்த நிலையிலும் புரிந்திருக்கின்றன. என்னுடைய கேள்வி என்னவென்றால், பாபாஜியும் கிரியா அன்னை அவர்களும் இருக்கின்றார்கள் கிரியா யோகத்தில், அவர்களும் அதே முறைப்படிதான் இயங்குகின்றார்களா? கிரியா எண்ணெயின் சக்தி எவ்வாறு தொழிற்படுகின்றது கிரியா யோகத்தில்? இரண்டும் ஒன்றா இல்லையா என்பது அந்த அன்பருடைய கேள்வி. இதைக்கு நாங்கள் விடை காண்போம் பாபாஜி பரம்பொருளின் உதவியுடன். முதலாவதாக நாங்கள் ஒன்றை முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஆன்மாக்களாகிய நாங்கள் ஒரு நிலையில் பதிஞானத்தை பெறுவோம் ஏதோ ஒரு பிறப்பில். அந்த இடத்தில் நாங்கள் பதிஞானம் கிடைத்தவுடன் நாங்கள் கடவுள் நிலையை அடைகின்றோம் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. இருப்பினும் எதை எங்களால் செய்ய முடியாது அந்த கடவுள் நிலையை அடைந்த பின்னும் என்று சொன்னால், சைவ சித்தாந்த கோட்பாட்டின்படி நாங்கள் ஐந்தொழில்களை புரிய முடியாது. ஐந்தொழிலை இயக்குகின்றவன் இறைவன் சிவன், அதை செயல்படுத்துகின்றவள் சக்தி. அதை இரண்டு நிலைகளில் இருந்து செய்கின்றார்கள். சொரூப நிலையில் இருந்து கீழே வந்து தடத்த நிலையில் இருந்து செய்கின்றார் சிவன் அவர்கள் சக்தியின் உதவியுடன். எல்லா இடத்திலும் அவர் உருவாக்கும் அந்தந்த தொழில்களுக்கென்று உருவாக்குபவர்களுக்கு சக்தியையும் கொடுக்கின்றார். அவர்கள்தான் இயக்குகின்றார்கள். ஆகவே அது இறைநிலை. ஆகவே அவர்கள் சிவன் அவர்கள் அதாவது பரம்பொருள் அவர்களால் தான் இந்த ஐந்தொழில்களை நடத்த முடியும். வேறொருவராலும் முடியாது, எந்த ஆன்மாக்களாலும் முடியாது. அந்த வகையில் சத்குரு கிரியா பாபாஜி அவர்களும் இறைநிலையை அடைந்திருக்கின்றார், சொரூப சமாதியை அடைந்திருக்கின்றார். அவர் இறைநிலையில் செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையும் செய்யலாம், ஆனால் ஐந்தொழில்களை விட. ஆகவே இந்த நிலையில் வைத்து பார்க்கும்போது சத்குரு கிரியா பாபாஜிக்கு கிரியா அன்னை அவர்கள் எவ்விதமாக இந்த சக்தி இன்னிடத்திலிருந்து செயல்படுகின்றார் என்பதற்குரிய பதில், சாதனையில் சாதகர்களை ஊக்குவிக்கின்றார் என்று பாபாஜி வாய்ஸ் ஆஃப் பாபாஜியில் கொடுத்திருக்கின்றார். ஜோகி ராமையா அதை பதிவு செய்திருக்கின்றார். அதை நேராகவும் ஜோகி ராமையா அவர்கள் கௌரி சங்க பீடத்தில் கண்ணால் பார்த்திருக்கின்றார். கிரியா அன்னை அவர்கள் பாபாஜியுடன் 16 சீடர்கள் இருக்கும் இடத்தில் ஒவ்வொரு நாளும் அந்த தொண்டினை அந்த சீடர்களுக்கும் சத்குரு கிரியா பாபாஜி அவர்களுக்கும் காலையிலிருந்து இரவு வரை ஆற்றி வருகின்றார். அதுதான் அன்னையின் செயல்பாடு. சாதகர்களுக்கு அன்பு தொண்டு செய்து பாபாஜிக்கு பாத பூசையாகிய பக்தியை சமர்ப்பிக்கின்றாள். ஆகவே இந்த அன்பருடைய கேள்விக்கு அன்னையின் சக்தி என்ன மாதிரி தொழிற்படுகின்றது கிரியா யோகத்தில் என்றால், சாதகர்களின் சாதனைக்கு அவள் ஊக்குவிக்கின்றாள் பாபாஜியின் இயக்கத்திலிருந்து. அதுதான் அன்னையின் இயக்கம். ஆகவே இந்த கேள்வியை வைத்து நாங்கள் அடுத்த நிலைக்கு வருவோமாக இருந்தால், எங்களுடைய குடும்பத்தில் கூட அன்னை ஸ்தானத்தில் மனைவி இருக்கின்றாள். அவளை நாங்கள் எல்லோரும் குடும்பத்தவர்கள் எல்லோரும் ஒரு போகப் பொருளாகத்தான் பார்க்கின்றோம். மூன்று விதத்தில் அவள் செயல்படுகின்றாள். ஒன்று, கணவனுக்கு போகப் பொருளாக இருக்கின்றாள், பிள்ளைகளுக்கு தாயாக இருக்கின்றாள், சமூகத்திற்கு அன்னையாக தாயாக செயல்படுகின்றாள். ஆகவே இந்த நிலைகள் ஒவ்வொரு பராசக்தியின் நிலை ஐந்தொழில்களை ஆற்றுவதற்கு இறைவன் அருளால் அவள் சக்தியாக செயல்படுகின்றாள். சத்குருவுடனும் இருந்து செயல்படும் கிரியா அன்னை அவர்கள் சாதகர்களின் சாதனையை ஊக்குவிப்பதற்கும், பாபாஜிக்கும் அவருடன் இருக்கும் 16 சீடர்களுக்கு தொண்டு அன்பு தொண்டு செய்வதற்கும் அங்கு பணி செய்கின்றார் என்று பாபாஜியின் வாய்ஸ் ஆஃப் பாபாஜியில் பதிவிருக்கின்றது. ஆகவே இதை மேலும் கொஞ்சம் விவரித்து பார்த்தால், சைவ சித்தாந்தம் சொல்கின்றது ஆண் பெண் என்பது உடல் அமைப்பே தவிர ஆன்மா அல்ல. இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆன்மாக்களுக்கு ஆண் பெண் பேதம் இல்லை. இறைவன் அந்தந்த பிறப்புகளில் ஆண் உடலில் அந்த ஆன்மாவை புகுத்துகின்றாரா பெண் உடலில் புகுத்துகின்றாரா என்பது அந்த ஆன்மாக்களின் வினைகளுக்கேற்றபடி அதை செய்கின்றார். அதன்படிதான் எங்களுடைய உடல் கிடைக்கின்றது. ஆகவே நாங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருப்பவர்கள் இங்கு எதை முக்கியமாக உணர்ந்து கொள்ள வேண்டும்? சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை நாங்கள் படிக்கின்றோம் என்றால், நாங்கள் மனைவியை போகப் பொருளாகவோ அல்லது எங்களுடைய குழந்தையின் தாயாகவோ அல்லது கருணை உள்ளம் கொண்ட ஒரு அம்மாவாகவோ பார்க்கக்கூடாது. நாங்கள் அவளை ஒரு ஆன்மாவாக பார்க்க வேண்டும். ஆனால் அதை நாங்கள் பார்ப்பது குறைவு. ஏனென்றால் அதற்கு பல காரணங்களும் உண்டு. கணவன் என்ற முறையில் பார்க்கும்போது அவள் எங்களுக்கு போக பொருளாக அடிமையாக இருக்கின்றாள் என்றுதான் சாதாரண உலகத்தில் பார்ப்பார்கள். ஆனால் தாய் ஸ்தானத்தை எட்டியவுடன் எங்களுடைய குழந்தைக்கு தாயாக இருக்கின்றாள் என்று அந்த நிலையில் பார்ப்பார் கணவன். அதே நேரம் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போது அவள் ஒரு எல்லோருக்கும் ஒரு அம்மாவாக தாயாக இருக்கின்றாள் என்று பார்ப்பார்கள். ஆகவே நாங்கள் இந்த அடிப்படை கருத்தை படித்தவுடன் ஆண் பெண் பேதம் உடல் அளவில் தான் உண்டு, ஆன்மா அளவில் இல்லை என்று தெரிந்துவிட்டால் இவை எல்லாமே மாயை என்று நிச்சயமாக புரியும். அதைத்தான் படித்திருக்கின்றோம். தனு கரண புவன போகங்கள் இறைவன் தந்தது மாயையிலிருந்து. ஆகவே இவை மாயை, இவை உண்மை இல்லை என்று தெரிந்துவிட்டால் எங்களாலும் சாதாரண குடும்பத்தில் இருப்பவர்களாலும் இந்த பெண்களுக்கு அதை அவர்களுக்குரிய இடத்தை கொடுக்கலாம், அவர்களை போகப் பொருளாகத்தான் பார்க்க வேண்டும் என்பது அல்ல. இதற்கொரு ஓமானம் கூட பேராசிரியர் கொடுத்திருக்கின்றார். ராமகிருஷ்ணருடைய வரலாறு. அவர் அருளாளராக இருந்த காலத்தில் அவரை எப்படியாவது அவருடைய நிலையிலிருந்து தவறச் செய்ய வேண்டும் என்று அவருடைய சீஷியரில் ஒருவரோ யாரோ அவருடைய அறைக்கு பல பெண்களை அனுப்பி வைக்கின்றார். அவர்களை கண்டதும் ராமகிருஷ்ணர், அம்மா தாயே வாருங்கள் என்று சொல்கின்றார். அதை கேட்டதும் அந்த பெண்களுக்கு தாங்கள் வந்தவருடைய விடயமே மறந்து போயிடுச்சு. ஏனென்றால் அவருடைய உபசரிப்பு அந்த பெண்களை, அவர்களை போகப் பொருளாக அவர் பாவிக்கவில்லை, தாயாக பார்க்கின்றார். அதை பாபாஜி, வாய்ஸ் ஆஃப் பாபாஜியில் கூட சொல்லியிருக்கின்றார். எல்லா பெண்களையுமே தாயாக பார்க்க வேண்டும், வயது வித்தியாசம் என்பது இல்லை. சிறு பெண்பிள்ளையே கூட நாங்கள் அம்மா என்று அழைக்கலாம். அதுதான் இறுதி. இவற்றை ஏன் இன்று இதன் கேள்வியிலிருந்து பின்னணிக்கு கொண்டு வருகின்றேன் என்றால், நாங்கள் எவ்வாறு இந்த உலகத்தை வெல்வது என்ற கேள்வியில்தான் இந்த சைவ சித்தாந்த அடிப்படை திறனை அறிந்து கொண்டு போகும்போது எண்ணுகின்றோம், அதை வெல்ல முயல்கின்றோம். ஆகவே இவற்றை வெல்லலாம் நாங்கள். ஆனால் அதில் நாங்கள் எடுக்கும் ஊக்கம்தான் மிகவும் முக்கியம். அந்த ஊக்கத்தை நாங்கள் எடுக்காவிட்டால் இந்த உலகத்தில் எந்த மாயப் பொருட்களையும் நாங்கள் வெல்ல முடியாது. அதற்கு ஒரு உபமானம் சொல்வோமாக இருந்தால், உபமானம் வரவில்லை மனதிற்கு, அதற்கு ஒரு உபமானமாக பார்ப்போமாக இருந்தால், இந்த மாயைப் பொருட்களை வெல்லுவதற்கு இந்த மாயையினாலான பொருட்கள் எங்களுடைய வினைகளை அனுபவிப்பதற்காகத்தான் தரப்பட்ட பொருட்கள். அதை சைவ சித்தாந்தத்தில் படித்திருக்கின்றோம். அதுக்காகத்தான் இந்த தனு கரண புவன போகங்கள் எல்லாமே தரப்பட்டன. ஆகவே இந்த தரப்பட்ட பொருட்களை எங்களுடைய வினைகளை அனுபவிப்பதற்காகத்தான் தரப்பட்டிருக்கின்றது, அதன் மூலம் அனுபவம் எடுப்பதற்காகத்தான் தரப்பட்டிருக்கின்றது என்பதை சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் படிக்கின்றோம். ஆனால் அது படித்து முடிந்தவுடன் கூட எங்களை சரி செய்ய பார்க்கின்றோம் பல விடயங்களிலும். ஆனால் முயற்சி முழுமையாக பலனளிப்பதில்லை பலருக்கும். அதற்குரிய காரணம், எங்களுடைய வினைகள் என்று அடிப்படையாக சொல்லிவிடலாம். இருப்பினும் எங்களுடைய முயற்சியில் நாங்கள் இவற்றை அடிப்படையாக விளங்கிக் கொண்டால் மாத்திரம் இவற்றை வெல்ல முடியும். அடிப்படையை நாங்கள் நோக்க வேண்டும், மூலத்தை நாங்கள் நோக்க வேண்டும், நிச்சயமாக அதில் வெல்லலாம். ஒரு உபமானம் எடுத்தால், நாங்கள் மாமிசம் சாப்பிட்டு கொண்டிருந்தவர்கள் என்று வைப்போம். அதன் பின் மாமிசத்தை விட்டு மரக்கறி வகை சாப்பிடுகின்றோம் என்று வைப்போம். உதாரணத்திற்கு நாங்கள் வெஜிடேரியனாக மாறியவுடன் சிறிது காலம் செல்ல 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 மாமிசத்தை கண்டாலே எங்களுக்கு விருப்பு வராது. ஏன்? அதை உணர்வு நிலையில் அதை நினைத்து அதை செயல்படத் தொடங்கினோம். அந்த மாமிசங்களை கண்டால் கூட அந்த ஆசை கூட வராது. அது எப்படி முடிகின்றது? நாங்கள் தானே அதையும் செய்கின்றோம் உருவமானத்திற்கு. அதே போல்தான் எல்லாம் எல்லாவற்றையும் நாங்கள் வெல்லலாம். எங்களுடைய அறிவுத்திறனை பொறுத்தது. அதை எவ்வாறு பிரயோகிக்கின்றோம், எவ்வாறு அதன் மூலத்திற்கு செல்கின்றோம் என்பதுதான் இங்கு முக்கியம். இதற்கு இன்னொரு உவமானம் சொல்வார் பேராசிரியர். ஒரு வயலில் நெல் அறுவடைக்குப் பின் அந்த காலத்தில் நெல் மூட்டைகளை வயலின் நடுவில் சாக்குகளில் போட்டு தைத்து வைப்பார்களாம் விற்பனைக்கு கொண்டு செல்வதற்கு. அந்த வைக்கும் ஒன்று ரெண்டு நாட்களில் எலிகளின் அட்டகாசம் தாங்க முடியாதாம் வயல்களில். அவைகள் நெல்லை நோக்கி வந்து அதை சாப்பிட முயற்சிக்குமாம். அதற்காக அவர்கள் என்ன செய்வார்கள் என்றாலாம், இந்த நெல் மூட்டைகளை அடுக்கி போட்டு வயலில் இந்த நெல் மூட்டைகளை சுற்றி பெரிய வட்டமாக சர்க்கரையும் சீனியும் வட்டமாக போட்டு விடுவார்களாம், ஒரு இடமும் மீதி இல்லாமல். இரவு நேரத்தில் எலிகள் வந்து அந்த சர்க்கரையையும் சீனியையும் சாப்பிட்டுட்டு மீண்டும் சாப்பிட முடியாத நிலையில் உள்ளே வராமல் திரும்ப சென்று விடுமாம் தங்களுடைய பொந்துகளுக்கு. அதன் மூலம் அவர்கள் நெல்லை பாதுகாப்பார்களாம். அதே போல்தான் எங்களுடைய நிலை. எங்களுக்கு தேவையான பரம்பொருள் உள்ளே இருக்கின்றார், சத்குரு உள்ளே இருக்கின்றார். அதைச் சுற்றி மாயா வட்டங்கள் உள்ளன, மாயா பொருட்கள் உள்ளன, தனு கரண புவன போகங்கள் எல்லாம். நாங்களும் இறைவனை அடைய வேண்டும் என்ற விடயத்தை அறிந்து கொண்டோம், அதுதான் உண்மை என்பதையும் அறிந்து கொண்டோம். ஆனால் இந்த வெளி வட்டத்துக்குள் சிக்குகின்றோம். எப்பவும் முயற்சிக்கின்றோம் உள்ளே வருவதற்கு, ஆனால் வெளிவட்டத்தில் எங்காவது ஒரு இடத்தில் தடைப்பட்டு உள்ளே வராமல் திரும்பிச் செல்கின்றோம். ஏனென்றால் அந்த பேரானந்தத்தை நாங்கள் உணரவில்லை. தெரிந்து கொண்டுதான் வருகின்றோம், ஆனால் வெளியில் இருக்கும் இன்பத்தை, சிற்றின்பத்தை கண்டவுடன் அதை நுகர்கின்றோம். அதில் கிடைத்த மன திருப்தியுடன் உள்ளே புக முயலவில்லை. ஆகவே இந்த அன்பர் கேட்ட கேள்வி, இதே போல்தான் இந்த பெண்களின் நிலைகளும். அவர்களை நாங்கள் சக்தியாக பார்க்கலாம், தாயாக பார்க்கலாம், அம்மாவாக பார்க்கலாம், அதை விட்டுவிட்டு போகப் பொருட்களாக பார்க்கின்றோம். அது பிழையல்ல. ஏனென்றால் அனுபவத்தை அனுபவிப்பதற்குத்தான் இந்த குடும்பச் சேர்க்கையை இறைவன் தந்தான். அதில் ஒரு விதமான தவறும் இல்லை. ஆனால் அதிலிருந்து வெளியால் வர வேண்டும். வர முடியாது என்று சொல்ல முடியாது, வரலாம். அந்த அனுபவத்தை பெற்றால் அதன் பின் பேரானந்தம் என்றது என்னென்று தெரியும். அது நல்ல வகையில் அதை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அந்த மாய வலைக்குள்ளேயே நெடுகவும் தொடர்ந்து விழக்கூடாது என்பதுதான் இந்த கருத்து. ஆகவே இறைவன் இயக்கத்தில் தான் இவையெல்லாம் நடைபெறுகின்றது. அதிலிருந்து நீங்கள் நாங்கள் எல்லோருமே வழியால் வரலாம். அதை ஒரு ஆன்மாவாக பார்க்கும் போது, அதனால் தான் இந்த வள்ளலார் கூட எல்லா உயிர்களிலும் அன்பு வைக்க வேண்டும், எல்லா உயிர்களையும் ஆன்மாவாக நாங்கள் பார்க்க வேண்டும் என்கின்றார். அதுக்கு பல அருளாளர்களும் அதற்கு எடுத்துக்காட்டாக பல விதங்களில் அதை கூறியிருக்கின்றார்கள் என்று இந்த அன்பருடைய கேள்வி என்று பாபாஜியின் கிரியா அன்னையின் சேவை சக்தியை போன்றதா அல்லது வேறு வகையானதா என்ற கேட்ட கேள்வியிலிருந்து இவ்வளவு தூரத்திற்கு உங்களை கொண்டு வந்திருக்கின்றேன். ஏனென்றால் இரண்டு கேள்விகள் தான் வந்தது. முடிந்தவற்றை சிந்தித்திருக்கின்றோம். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ ஓம் சிவாய. அடுத்த கேள்வி என்னவென்றால், கிரியா யோகம், சிவயோகத்திலிருந்து வந்த கிரியா யோகம் என்று யோகியார் அவர்கள் வரையறுத்திருக்கின்றார்கள் பாபாஜி கூற்றின்படி. அது மாத்திரமல்ல, பாபாஜி எழுதிய புத்தகத்தில் சொல்லுக்கு சொல்லு அதை பார்த்து வருகின்றோம். சைவ சித்தாந்த அடிப்படையில் வந்த கிரியா யோகம், சிவ யோகத்திலிருந்து வந்த சைவ சித்தாந்த அடிப்படையில் வந்த கிரியா யோகம். ஆகவே அதிலும் எங்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடு இல்லை. ஆனால் கிரியா சாதகர்கள் எல்லோரும் இதை எப்படி கிரியா யோகம் தெரியாதவர்களுக்கு விளங்கப்படுத்துவது என்பது அடுத்த கேள்வி. ஆகவே இங்கு முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டியது, பரம்பொருள்தான் யோகத்திற்கு தலைவன். யோகத்திற்கு மாத்திரமல்ல, இந்த இயக்கத்திற்கே தலைவன். இந்த யோக கலைகளை யோகியர்கள் மூலம் உலகத்திற்கு கொடுக்கின்றான் பரம்பொருள். அதிலும் ஒரு தப்பும் இல்லை. ஏன் பாபாஜியின் கிரியா யோகம் சிறந்த யோகமாக செயல்படுகின்றது என்று நாங்கள் கிரியா யோகத்தில் யோகியாருடைய அனுசரணையுடனும் வாய்ஸ் ஆஃப் பாபாஜி புத்தகத்தில் தந்த விளக்கத்துடனும் கூறுகின்றோம் என்றால், மற்றைய யோகங்களை விட இந்த யோகம் அதியுயர்ந்த யோகம். ஏனென்றால் ஐந்து உடல்களுக்கும் முழுமையாக செய்யப்படும் யோகம். இதை யோகியார் அவர்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட் என்றே நார்த் அமெரிக்காவில் நடந்த சத்சங்கங்களில் கூறுவார். ஏனென்றால் இந்த ஐந்து உடல்களுக்குரிய பயிற்சியையும் நீங்கள் பல இடங்களிலும் சென்று தனித்தனியே எடுக்காமல் பாபாஜியின் கிரியா யோகத்தில் முழுமையாக பெறலாம் என்பது அதற்குரிய பொருள். சூப்பர் மார்க்கெட்டுக்கு சென்றால் எல்லா பொருட்களையும் அங்கேயே வேண்டலாம் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். ஆகவே பாபாஜியின் கிரியா யோகம் ஒரு உன்னதமான யோகம், சிவ யோகத்திலிருந்து வந்த யோகம் என்றால், அந்த கிரியா யோகத்தின் இயக்குனர்தான் சத்குரு கிரியா பாபாஜியே தவிர, யோக கலையை உலகத்திற்கு கொண்டு வந்தவர் சத்குரு கிரியா பாபாஜி இல்லை. அதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே எங்களுடைய கிரியா யோகா கலையை மற்றவர்களுக்கு விளக்கமாக சொல்வதென்றால், வேதாந்த முறையிலிருந்தும் சொல்லலாம், எங்களுடைய உடலில் ஐந்து கோஷங்கள் உண்டு. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இந்த கோஷங்களே இந்த ஐந்து உறைகளைத்தான் குறிக்கின்றன. அந்த ஐந்து உரைகளும் உடலில் உள்ளது என்பது நிரூபணம் வேதாந்தத்திலும் சித்தாந்தத்திலும். ஆனால் இந்த ஐந்து உடலுக்குரிய பயிற்சிகளை, தேக உடல், சுவாச உடல், மன உடல், அறிவுடல், ஆன்ம உடல், இந்த ஐந்து உடல்களுக்கான பயிற்சியும் ஒருங்கே அமைந்ததுதான் கிரியா யோகம். ஆகவே இது சிவயோகத்திலிருந்து வந்திருந்தாலும் கிரியா யோகத்தின் அற்புதம் அதுதான். அதை கூட எவ்வாறு பாபாஜி பெற்றார் என்பதும் கிரியா யோகத்தில் யோகியார் அவர்களால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது அகஸ்திய முனிவரிடமிருந்து குண்டலினி பிராணயாமத்தையும், போகச்சித்தரிடமிருந்து தியானம் ஞான விடயங்களையும், சொரூப சமாதி அடையும் முறைகளையும் பாபாஜி பயின்று இருவரையும் குருவாக கொண்டு தன்னுடைய பயிற்சி வெற்றியின் இறுதியில் இந்த கிரியா யோகத்தை உலகத்திற்கு கொடுக்கின்றார். ஐந்து உடல் பயிற்சி மூலம் மரணத்தை வெல்லலாம் என்பதுதான் பாபாஜியின் அறைகூவல். அதாவது பிறப்பில்லா வாழ்வு, அதன் வழிதான் நின்று அந்த இடத்தை அடைகின்றார், தூள உடலை வெல்கின்றார் என்பது இறுதி. ஆகவே நாங்கள் அதை எங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்திற்கு பயன்படுத்தி பதிஞானத்தை அடையலாம் என்பதும் அவருடைய கருத்து. தனிய சொரூப சமாதி அல்ல, சொரூப சமாதி உயர்ந்த நிலை. ஆனால் சாதாரண ஆன்மாக்கள் ஆன்ம ஈடேற்றம் சென்று, அதாவது பெற ஞானம் என்று சொல்லுவோம், அதுவரையும் சென்று அதன் பின் பதிஞானத்திற்காக நாங்கள் காக்கின்றோம். ஆகவே இந்த விளக்கம் ஏன் தரப்படுகின்றது என்றால், இந்த கிரியா யோகத்தை நீங்கள் வரையறுக்கும் போது, இன்னொருவருக்கு அதன் மகத்துவத்தை சொல்லும் போது, சரியான முறையில் இதை விளங்கப்படுத்த வேண்டும். பாபாஜியின் குருமார்கள் யார், எங்கிருந்து இந்த கிரியாயோகம் வந்தது, எப்படி அது நடைபெறுகின்றது என்று மற்றவர்களுக்கு சந்தேகம் வராத முறையில் நீங்கள் அதை விளக்க வேண்டும். ஆகவே அந்த அன்பருடைய கேள்விக்கு இந்த விளக்கத்தை இப்போது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இன்னொரு மேலதிக விளக்கம், இந்த குண்டலினி பிராணயாமம்தான் இந்த கிரியா யோகத்தில் அதி உயர் சாதனை. அதை சிவன் பார்வதிக்கு அமர்நாத் மலையிலும், அதை தொடர்ந்து நந்தி தேவருக்கு அகச்சந்தான குரவரின் தலைவரான நந்தி தேவருக்கும் கொடுக்கின்றார். அவர்கள் சிவனிடமிருந்து படித்தவர்கள் இந்த இருவரும் தான். அதன்பின் நந்தி தேவர் தான் இதை அகஸ்திய மாமுனிக்கு உபதேசம் செய்கின்றார், குண்டலினி பிராணயாமம். அதன்பின் தான் பாபாஜி அகஸ்தியரிடமிருந்து இந்த குண்டலினி பிராணயாமத்தை கற்கின்றார். இதுதான் அந்த வழிமுறை. அதேபோல் போகச்சித்திரிடமிருந்து ஞானத்தையும் தியானத்தையும் கற்கின்றார். ஆகவே இதை எல்லோரும் மனதில் பதித்து யாராவது கேள்வி கேட்டால், வேற யோகங்கள் இல்லையா, அல்லது இந்த யோகம் மாத்திரம்தானா, பாபாஜி இந்த யோகத்தை ஏன் உன்னதமான யோகம் என்று சொல்கின்றார் என்றால், எல்லோருக்கும் அது இந்த விடயத்தை சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இந்த கிரியா யோகத்தின் அடிப்படை அறிவு தேவை. ஆகவே அதன் வழி நெல்லுங்கள், சொல்லுங்கள், மீண்டும் தேவைப்பட்டால் கேள்விகளை எழுப்புங்கள். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இப்போது இறைவனையா இணைப்பில் இருக்கின்றீர்கள், உங்களுடைய கருத்துக்களுடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் கிரிய பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நமோ,
ஓம் சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கம் வளமை போல கேள்வி பதிலளக்கூடிய சத்சங்கமாக இருந்தது. அதில் முதலாவது சாதகரின் கேள்விக்கு சிறப்பான தெளிவான விளக்கம் கிடைக்கப்பெற்றது. அதிலிருந்து பல விடயங்களை உள்வாங்கக்கூடியதாக இருந்தது. அதில் முக்கியமாக சிவசக்தி கோட்பாடின்படி பாபாஜியின் குரியானைக்குரிய தொடர்பு பற்றிய விளக்கத்துக்கு தெளிவான பதில்கள் கிடைக்கப்பட்டது. அதில் சுருக்கமாக நாங்கள் உள்வாங்கியதை திருப்ப மீட்போமானில், ஆன்மாக்களாகிய நாங்கள் ஒரு நிலையில் பரிஞானத்தை பெறலாம், ஆனால் பரிஞானத்தை பெற்றாலும் ஐந்தொழில்களை நாம் செய்ய முடியாது என்பது தெளிவாக விளக்கப்பட்டது. அதேபோல் சத்குரு இரியா பாபாஜியும் இறைநிலை அடைந்துள்ளார் என்பதும் தெளிவாக கூறப்பட்டது. யோகி ராமையா அவர்கள் அன்னையின் செயற்பாடுகள் பற்றி பாபாஜியின் தெய்வீகக்குள் இருந்த கருத்துக்கள், அத்துடன் சைவ சித்தாந்த கோட்பாட்டின்படி ஆண் பெண் பேதம் உடல் அளவில் மாத்திரம் உண்டு என்பதும், ஆன்மாவிற்கு ஆண் பேதம் ஆண் பெண் பேதம் இல்லை என்பது பற்றியும் தெளிவாக பாபாஜியின் தெய்வீகக்குளில் விளக்கமாகக்கூடிய கருத்துக்கள் விளக்கப்பட்டதை உள்வாங்கக்கூடியதாக இருந்தது. அடுத்ததாக அடிப்படையை நோக்க வேண்டும், அதன் மூலம் மூலத்தை வெல்லலாம் என்பது தெளிவாக கூறப்பட்டது. எனவே இந்த கருத்துக்களை உள்வாங்கி அதிலிருந்து தெளிவுபெறக்கூடியதாக இருந்தது. அடுத்ததாக இரண்டாவது அன்பரின் கேள்விக்கும், கிரியாயோகம் சிவயோகத்திலிருந்து வந்த என்பதும், சைவ சித்தாந்த அடிப்படை கோட்பாட்டிலிருந்து உள்ளடக்கியது என்பதும் கூறப்பட்டது. அதாவது பார்வதியே சிவனே முதலில் பார்வதிக்கு கிரியாயோகத்தை முதலில் அவருக்கு வழங்கப்பட்ட என்பதும், அதன் பின்பு நந்தி தேவருக்கு கிரியாயோக தீட்சை வழங்கப்பட்டதும், அடுத்து அகத்திய மாமுனிவருக்கும் வழங்கப்பட்டதையும், அதன் பின்பு பாபாஜி அகத்திய மாமுனிவரிடமிருந்து பெற்றதையும், அத்துடன் போகச்சித்தரிடமிருந்து ஞானத்தையும் யோகத்து பயிற்சியையும் பெற்றதை பற்றி சுருக்கமாக கூறினாலும், ஏற்கனவே பல சட்டங்களில் இந்த விடயங்கள் கூறப்பட்டிருக்கின்றது. அடுத்து என்ன மாதிரி இந்த கிரியாயோகம் உலக மக்களுக்கு யார் மூலம் தெளிவாக எடுத்து செல்லப்பட்டது, என்னென்ன நூற்றாண்டுகளில் கூறப்பட்டது என்பதை அடிக்கடி நாங்கள் சட்சங்கத்தில் கேட்டிருக்கோம். அதை மீண்டும் அந்த சத்சங்கங்களை கேட்டு மிகவும் தெளிவான கருத்துக்களை உள்வாங்கி மீண்டும் அதனுடைய தெளிவு நிலையை உணர வேண்டும். அந்த தெளிவு நிலை உணர்ந்தால்தான் நாங்கள் கிரியா யோகத்தை மற்றவர்களுக்கு சொல்லும் போது நாங்கள் தெளிவாக இருந்து சொல்ல முடியும். எங்களுடைய தெளிவு நிலையை பொறுத்துத்தான் நாங்கள் சொல்லும் கருத்துக்கள் தெளிவாக மற்றவர்களுக்கு அமையும் என்ற கருத்தை மீண்டும் ஞாபகப்படுத்தி கொண்டு நன்றி. ஓம் கிரியா பபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம ஓம்.
நன்றி இறைவனையா, முடிந்தளவு சொல்லி இருக்கின்றீர்கள். இருப்பினும் அதில் ஒரு திருத்தத்தை கொண்டு வர வேண்டும். இங்கு முக்கியமாக அந்த கேள்வி வந்ததுக்குரிய காரணத்தை நீங்கள் சரியாக அதை சமர்ப்பிக்கவில்லை. மீண்டும் இங்கு கேள்வி வந்ததுக்குரிய காரணமே அந்த அன்பரிடம் இருந்து இந்த கிரியா யோகம் என்பது சிவ யோகத்திலிருந்து வந்த யோகம் என்று தான் அடிப்படை கருத்து. ஆனால் கிரியா யோகம் சிவனால் நந்திதேவருக்கு கொடுக்கப்படவில்லை. குண்டலினி பிராணயாமம் தான் பார்வதிக்கும் நந்திதேவருக்கும் கொடுக்கப்பட்டது. இது கவனமாக இருக்க வேண்டும். அந்த குண்டலினி பிராணயாமம் எங்களுடைய அஞ்சுடல் பயிற்சியில் மிகவும் முக்கியமான சுவாச உடலுக்குரிய பயிற்சி. அதையும் தியான பயிற்சி ஞான பயிற்சிகளையும் வைத்து பாபாஜி அதன் வழி நின்று அதை இமாலயாவில் அந்த பயிற்சி செய்து ஒரு வருடத்திற்கு மேலாக இந்த சொரூப சமாதி என்று மரணமில்லா பெருவாழ்வு நிலையை அடைந்தார் என்பதுதான் அந்த சரிதை. ஆகவே கிரியா யோகத்தை பெயரை கொடுத்தது கிரியா பாபாஜி அவர்கள். அதை ஜோகி ராமையா அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் குறிப்பு கொடுக்கின்றார். அந்த பெயரை அவர் எடுத்த விதத்தை கூட பாபாஜி கூறியிருக்கின்றார். அவருக்கு இந்த சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற மார்க்கத்தை மேலிருந்து கீழாகவும் இடமிருந்து வலமாகவும் போட்டால் 16 பட்டியல் போடலாம். அதில் ஒரு பட்டியல் வருவது கிரியாவில் யோகம். ஏனென்றால் கிரியையில் சரியை, கிரியையில் யோகம், கிரியையில் ஞானம், இப்படியே நாங்கள் படித்திருக்கின்றோம் 16 இடத்திலேயும். அதில் அந்த கிரியையில் ஞானம் என்ற இடத்திலிருந்து தான் இந்த கிரியா யோகம் என்ற பெயரை பாபாஜி தான் அந்த ஐந்துடலுக்குரிய பயிற்சிக்கு சூட்டினார். கிரியா யோகமாக சிவனிடமிருந்து வரவில்லை. அங்குதான் இந்த அன்பருடைய கேள்வியே வந்தது. ஆகவே அதை சொல்லும்போது அதை சரியான முறையில் சொல்லணும். மற்றவர்களுக்கு அல்லது இந்த யோகமே சிவனுடைய யோகத்தை பாபாஜி ஏன் கிரியா யோகமாக அதை கொண்டு வந்தார் என்றதுக்குரிய விளக்கம் சரியான விளக்கமாக அமைய வேண்டும். அவர் தன்னுடைய குருவிடம் எப்படி படித்தார் எல்லாவற்றையும் நாங்கள் இந்த கிரியா ட்ரீ என்ற படங்களில் போட்டிருக்கின்றோம். மீண்டும் மீண்டும் பாருங்கள். அதை விளங்கப்படுத்தும் போது சரியான முறையில் யோகி ராமையா அவர்கள் மற்றைய குருமார்கள் சொல்லித்தந்த முறையில் பாபாஜியின் வாய்ஸ் ஆஃப் பாபாஜி சொல்லப்பட்ட முறையில் நீங்கள் அதை சொல்ல பழக வேண்டும். அதுதான் அதற்குரிய பதில். மீண்டும் நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோம். ஓம் சிவாய. இப்போது கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நமஹ.
ஓம் சிவாய நமஹ.
இந்த சத்சங்கம் வழக்கம் போல் பாபாஜியினுடைய கருணையா சிறப்பான முறையில ஒரு அன்பர் கேட்ட கேள்விக்கு சிறப்பான முறையில பதில கொண்டு வந்து அதுல நமக்கு எல்லாம் தெரியப்பட்டிருக்க அத சிறப்பாக நீங்க அதுல கிரியா யோகம் என்பது எப்படி வந்துச்சு, சிவயோகம் எப்படி வந்துச்சு, சிவயோகத்திலிருந்து கிரியா யோகம் எப்படி வந்து என்ற சிறப்பையும் தெளிவான முறையில நல்ல நுண்ணியமா நீங்க அதை சொன்ன விஷயம் வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா பத்தாம் போக்கு எதையும் நம்ம சொல்லக்கூடாது, அது வந்து ஒரு கருத்து வேறுபாடு மாதிரி வரும். அந்த வகையில் அதையும் நீங்க தெளிவுபடுத்துறதுக்கு ரொம்ப சந்தோஷம். அதாவது அதனால தப்பு கிடையாது, எல்லாருக்கும் தெளிவின்மை என்பது கம்மி தான் அவர் அவர் நிலைக்கு. அதை நீங்க தெளிவுபடுத்துனதுலயும் நல்ல விஷயம். அது போல நல்ல அந்த கருத்துக்கு நீங்க ஆழ்ந்த ஒரு சிறப்பான கருத்தை கொடுத்தீங்க, ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. இந்த கருத்தெல்லாம் ஒவ்வொன்றும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்ல விஷயம். எதுவும் நமக்கு தெரியாது, சில விஷயம் தெரிய வேண்டியது தெரியணும், அதை நமக்கு பாபாஜி தெளிவுபடுத்துறாரு, அதை தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அந்த அளவுக்கு அந்த சைவ சித்தாந்தத்துல ரொம்ப சிறப்பாக, ஏன்னா நம்ம கிரியா யோகம் மட்டும் படிக்கல, அதோட சேர்ந்து சைவ சித்தாந்த கருத்துக்களையும் நம்ம கொண்டு வந்து படிக்கணும்னா, சைவ சித்தாந்தம்ன்றது ஒரு பெரிய கடை, எல்லாத்துக்கும் நுண்ணியமான நுணுக்க பதில கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம இருந்து பெரிய ஒரு பயிற்சியை பெற்றுட்டு வரோம். அந்த வகையில எல்லாரும் சிறப்பாக அந்த பயிற்சியை பெறணும், எல்லாருக்கும் அந்த சிறப்பு நிலை அடையணும், கூடவோ குறைச்சவோ எல்லா மனிதருக்கும் இருக்கும், அவருக்கு வினைக்கு தகுந்த மாதிரி எல்லாத்துக்கும் பாபாஜி ஆதரமா இருந்து
நன்றி நன்றி. கார்த்திகேயன் ஐயா, இறுதி நேரத்தில் நீங்கள் அதை முடிக்கும் போது ஒரு செகண்ட் கேட்கவில்லை, ஆனால் முடித்திருக்கின்றீர்கள். சிவாய நம சொன்னதின் போது புரிந்தது. ஆகவே உங்களுடைய கருத்தை மிகவும் அருமையாக, சைவ சித்தாந்தம், சிவ யோகம், கிரியா யோகம், இந்த மூன்றையும் ஒவ்வொரு நிலைகளில் வைத்து உங்களுடைய சுருக்கமும் மிகவும் அருமையாக இருந்தது. ரவணையாவும் அதை சரியாகத்தான் சொன்னார், ஆனால் அந்த இடத்தில் அந்த குண்டலினி பிராணயாமம் என்று சொல்வதற்கு பதிலாக கிரியா யோகம் என்று சொல்லிவிட்டார். அது மிகவும் முக்கியமான விடயம், அது திரும்பவும் நான் ஊர்ஜிதப்படுத்தியதற்குரிய காரணமே அதான் கேள்வியாக வந்தது அந்த அன்பரிடமிருந்து. ஆகவே எல்லாம் சிறப்பாக இன்றைய சத்சங்கத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. பாபாஜி பெரம்பொருளின் ஆசியுடன் அவர்களுக்கு நன்றி சொல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் ஓம் சிவாய நமோ.